الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم دائما إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين. واتقوا الله ربكم سرا وعلانية. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يوفيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين، فإن كن نساء فوق اثنتين فلهن ثلثا ما ترك، وإن كانت واحدة فلها النصف، ولأبويه لكل واحد منهما الثلث. إما ترك إن كان له ولد، فإن لم يكن له ولد وورثه أبواه، إلى آخر الآية. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்பாளன் அல்லாஹ்வின் பெயரை கூறி இன்றைய ஹுத்பா உரையை ஆரம்பம் செய்கிறேன். சலாத்தும் சலாமும் சாமி மார்க்கம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சல்மார்க்க போதவர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாத்தும் சலாமும் சொல்லியதன் பின்னால் அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய வீட்டிலே நல்ல விஷயத்தை கேட்போம், அதன்படி நடப்போம் என்ற நல்ல நியத்தோடு, அடுத்த காப்புடைய நியத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வரவிருக்கின்ற வாலிபர்களே, வயோதிப்பர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்த அல்லாஹுவை பயந்து வாழக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் அனைவரையும் கபூசி கொள்வானாக. முடியுமானவரை எல்லா சந்தர்ப்பங்களிலும் சக்திக்கு உட்பட்ட வகையிலே அல்லாஹை பயந்து வாழ்ந்து கொள்ளுமாறு நினைக்கும் அப்பா உங்களுக்கும் அல்லாஹுவின் கட்டளையை வசியத்தை தப்புவாக கேட்கிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய முஃமீன்களுடைய வாழ்க்கையை வித்தியாசமான வாழ்க்கையாக, ஏனையவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையாக அல்லாஹ் வைத்திருக்கார். அந்த வகையில் இன்றைய பொதுவாவிலே நாம் அனந்தர சொத்து அல்லது வாரிசு சொத்து அல்லது மவாரி சொத்து என்று அழைப்போம். இதை பங்கு வைக்கின்ற முறையும் இதை பங்கு வைப்பதற்கு முன்னால் உள்ள சில ஒழுக்கங்கள் சம்பந்தமாகவும் இன்றைய பொதுவாகவே கொடுக்கப்பட்ட நேரத்தில் அல்லாஹ் பார்ப்போம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா இந்த உலகத்திற்கு எங்களை அனுப்பியிருக்கிறான். இந்த உலகத்திலே நாங்கள் பிறந்தோம், எங்களுடைய பிறப்பு எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது, எங்களுக்கு வைத்திருக்கின்ற பெயர் பிறரால் தரப்பட்டது, சில வேளை சிலருடைய பெயர்களை வாழ்கின்ற போது தெரியாது, அவர் மரணத்திற்கு பின்னால் தான் அவருடைய பேரர்கள் விளங்கிக் கொள்வார்கள். சிலர் ஊரை வைத்து, சிலர் செய்யக்கூடிய தொழிலை வைத்து அவர்களை அழைப்பார்கள். ஆனால் அவருடைய உண்மையான பெயர் தெரியாது. ஆனால் எங்களுக்காக வைக்கப்பட்ட பெயர், அதை நாங்கள் பாவிப்பதை விட அதிகமாக மற்றவர்கள் நாம் பாவிக்கிறார்கள். எங்களுடைய பெயரை கூட மற்றவர்கள் தான் அதிகமாக பாவிக்கிறார்கள். எனவே எங்களுக்குள்ள பெயரும் பிறரால் தரப்பட்டது. அதே போன்று நாம் பருவ வயது அடைந்ததற்கு பின்னால் கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி, இதுவும் எங்களுக்கு பிறரால் தரப்பட்டது. அதற்கு அடுத்ததாக மரியாதை, கௌரவம், இதெல்லாம் மனிதர்களால் பிறரால் எங்களுக்கு தரப்பட்டது. இறுதியாக எல்லாம் கற்றதுக்கு பின்னால், உழைத்ததற்கு பின்னால் இந்த உலகத்தை விட்டு பிரிகிறோம். அந்த சந்தர்ப்பத்திலே நான்கு கடமைகள் செய்ய வேண்டும். ஒருவர் மௌத்தாகிவிட்டால் நான்கு விடயங்களை அவருக்காக அவனை செய்வது கடமை. இதுவும் பிறவாதங்களுக்கு செய்யக்கூடிய இடையிலான குறிப்பாக்குதல், கபன் செய்தல், தொழுகை, அந்த ஜனாதாவுக்கான தொழுகை, இதுவே நல்லடக்கம் செய்தது. இந்த நான்கு விஷயத்தையும் பிறர்தான் எங்களுக்கு செய்வார். முஸ்லீம்களில் யாராவது சிலர் இந்த கடமையை செய்துவிட்டால் அந்த கடமை அப்படியே முடிந்துவிடும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லோரும் தப்பிவிடுவார்கள். அவருக்கு குடும்பத்தால்தான் இந்த வேலையை செய்ய வேண்டும் என்பது பொறுப்பல்ல. குடும்பத்தால் செய்தால் மிக ஏற்றம் நல்லம். ஆனால் குடும்பத்தால் இல்லாவிட்டாலும் நான்கு விடயத்தை யாராவது ஒருவர் செய்து விடுவார். உதாரணமா, எனது நாட்டிலிருந்து வெளிநாட்டில் கடல் கடந்த நாட்டுக்கு சென்றிருக்கின்றவர்கள் சில வேலை, அங்கே எதிர்பாராதமாக அவருக்கு மரணம் ஏற்பட்டால் அவர்கள் ஜனாதாரங்கிறவர்கள் இல்லை. நாலு விடயங்களும் அவர்களை செய்து அவர்களை அங்கே அடக்கம் செய்துவிடுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் மரணத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய அந்த நான்கு கடமைகளையும் எல்லோராலும் செய்ய முடியும். ஆனால் இன்னும் சில விடயம் இருக்கிறது, அது எல்லோராலும் செய்ய முடியாது. அது குடும்பத்தாரால் தான் செய்ய வேண்டும். அது எங்களுடைய பிள்ளைகளால் தான் செய்ய வேண்டும். சில வேளை அந்தரங்க விஷயங்கள், ரகசிய விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், வசியத்து விஷயங்கள், இவ்வளவு எல்லாம் யாருக்கு தெரியும்? உறவுகளுக்கு தான் தெரியும். வெளித்தோட்டத்தில் நல்ல மனிதரை போல அவர் வாழ்ந்திருப்பார். மரணத்திற்கு பின்னாத்தான் அவர்கள் வீட்டுக்கு வருகின்ற நிறைய மக்களை பார்த்து எனக்கு இவர் கலந்தடைக்கிறார், எனக்கு இவர் இப்படி செய்திருக்கிறார் என்பதெல்லாம் அவருடைய மரணத்துக்கு பின்னால்தான். இந்த உலகத்திலே வாழ்ந்த முகம், மரணத்துக்கு பின்னால் அவருடைய உண்மையான முகம் சமூகத்துக்கு காட்டப்படும். கண்ணியமானவர்களே, எனவே ஒருவர் மரணமாகிவிட்டால் அந்த மரணத்துக்கு பின்னால் செய்யக்கூடிய மிக முக்கியமான விடயம்தான் அந்த மையத்தை கடன் இருந்தால் அந்த மையத்துடைய கடன்களை நாம் நிறைவேற்ற வேண்டும். அடுத்து வசிய, இந்த இரண்டுக்கு பின்னால் தான் சொத்தை பிரிக்கிறார். இந்த ஹயாத்தோடு வாழும் போதே லோயர்மாரை பிடித்து இந்த கடை எனக்கு, அந்த காணி எனக்கு என்று காணி பூமியை பிரித்து விடுவார். கண்ணியமானவர்களே, சரியாக சொல்லித் தருகிறது மவாயத்தில் சொல்லக்கூடிய சட்டம் இருக்கிறது. ஒருவருடைய மரணத்துக்கு பின்னால் தான், ஒருவர் மரணத்தை விட்டால் அவருடைய மவாயு சட்டம் இன்றி பிரிக்கப்படுவதற்கு முன்னால் இரண்டு விடயங்கள் அங்கே நிலைநாட்டப்பட வேண்டும். அந்த ஜனாதாவுடைய கடன், உதாரணமாக எங்களுடைய தந்தை மூத்தாகிவிட்டாங்க வைத்துக் கொள்வோம், அவர் பெரிய ஒரு தொழில் அதிபராக இருப்பார், அவர் விவசாயியாக இருந்திருப்பார், அவர் சாதாரண வியாபாரியாக இருந்திருப்பார், எத்தனையோ மக்களோடு கொடுக்கல் வாங்க செய்திருப்பார், எவ்வளோ கடனோடு வாங்கியிருப்பார், இதெல்லாம் யாருக்கு தெரியும்? குடும்ப உறவுகளுக்கும் பிள்ளைகளுக்கு தான் தெரியும். அது மாத்திரமல்ல, அந்த இரண்டு மூணவருடைய சொத்து இருக்கிறது, அந்த சொத்துலை முதலாவது நாங்கள் கடனை கொடுக்க வேண்டும். சில வேலை அந்த சொத்தை வைத்து கடன் கொடுக்க முடியாவிட்டால் இருக்கின்ற வீடையாவது விட்டு கடனை அடைக்கவில்லை. வாப்பா உமா துவக்கம் போவதற்கு தடையாக குழந்தைகள் இருந்துவிடக் கூடாது. எனவே முதலாவது அந்த கடன்களை அடைக்கவில்லை. அடுத்ததாக அதனோடு சேர்த்து உதாரணமாக வாப்பா 4 வருஷம் நல்ல போலீஸ்களாக வாழ்ந்தார். ஆனா அவர் தக்காத்து கொடுக்கவில்லை. அந்த பொருளை தக்காத்து கொடுக்க வேண்டியிருந்தால் 4 வருடத்துக்குரிய தக்காத்துகளா 5 வருடத்துக்குரிய தக்காத்துகளா அவைகள் கொடுக்கப்பட வேண்டும். அல்லது வாப்பாக்கு நியமித்திருந்தது, நான் 12 வருஷம் சீதா அல்லாஹ் அயாத்தோடு இருந்தால் கட்சி செய்வேன். ஆனால் வாப்பா அதற்குள்ளே மூத்தாகிவிட்டார். இதுவும் வாப்பாவுடைய பணத்தால் பதிலாக அவருக்கு பாரமாக ஆட்சி செய்ய வேண்டும். இதெல்லாம் நிறைவேற்றியதுக்கு பின்னால் தான் வசியத். பாப்பா சில பேரை வசியத்தை இருப்பார், அந்த வசியத்துகளை நிறைவேற்ற வேண்டும். வசியத்தை எவ்வளவு செய்ய வேண்டும்? சரிய அழகா சொல்லுகிறது, சரிய அழகா சொல்லுகிறது. சாகர் ஒரு வாகுத்தாலும் வரலாறு என்ற சிறையும் புகார்ல வரக்கூடிய ஹதீஸ் அவர்கள் நோய் வாய்ப்பட்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே சொல்லலாக அனைவரும் நோய் விசாரிக்க போகிறார். போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவர் கருவியான நோயாளியாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், சொல்லலாக அனைவரும் அவரை பார்த்து அண்ணது மாதிரி நான் நிறைய பணத்துக்கு சொந்தக்காரமாக இருக்கிறேன். அத்தையர் சொத்து அடைய அத்தையார் சொத்து என்று நிறைய பணம் எனக்கு இருக்கிறது, நிறைய சொத்து செல்வம் எனக்கு இருக்கிறது. எனவே என்னுடைய சொத்திலே எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, அந்த குழந்தைக்கு நான் நிறைய கொடுக்க போகிறேன். எனவே எனக்கு இருக்கக்கூடிய இந்த சொத்திலே 2/3 நான் வசியத்து பண்ணட்டுமா, இந்த சமூகத்திற்கு அவனை கொடுத்து விடட்டுமா, பொதுப்படிக்காக கொடுத்து விடட்டுமா என்று சொல்லலாம் அனைவரத்தில் அவர்களே அனுமதி கேட்டார். சொல்லலாம் அனைவரத்தில் அவர்கள் வேண்டாம், 3/2 வசியத்து பண்ண வேண்டாம், இந்த சமூகத்திற்கான 3/2 நீ கொடுக்க வேண்டாம். அப்போது அவர் கேட்கிறார், 3/2 அரைவாசி குழந்தைகளுக்கும் இன்னும் அரைவாசி சமூகத்தில் கொடுக்கவா வசியத்து பண்ணவா? வேண்டாம். சொல்லலாம் அனைவரத்தலம் அவர்கள் வேண்டாம் என்று பின்னர் அவர் கேட்டார்கள், 3/1 வசியத்து பண்ணட்டுமா?
என்னுடைய மகனுக்கு சாணி கொடுக்க கூடாது, பூமி கொடுக்க கூடாது, அவருக்கு அவனை கடை கொடுக்க கூடாது என்று நாங்கள் சொல்லுவோம். அதனால் என்னுடைய பணத்திலே என்னுடைய சொத்திலே அரைவாசியை இந்த பள்ளிக்கு கொண்டு விடுங்கள், இந்த மதரசாவுக்கு கொண்டு விடுங்கள், அந்த வசதியை செல்லும்படியாக சரிய அழகாக சொல்லுகிறது. புகார் வரக்கூடிய வசியத்தை பண்ணலாம், 3/1 அதுவும் அதிகம். சொல்லலாக அரைவசன் அவர்கள் அந்த சாதியை பார்த்து சொன்னார்கள், உங்களுடைய மௌனத்துக்கு பின்னால் உங்களுடைய பிள்ளை இன்னொருவரத்திலே கையேந்துவதை இன்னொருவரத்திலே சேவையை நாடுவதை விட உங்களுடைய பிள்ளையை அழகானவரை தலைமை என்று சமூகத்திலே வாழ வைத்து விட்டு செல்லுகிறேன் சொன்னார். இந்த சமூகத்தில் நடந்திருக்கிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? பாப்பா மாறி தலைக்கு மூத்தவர்கள் பொறுப்புதார்கள், அழகாக தொழில் தோற்றுவார்கள், வியாபாரத்திலே கொடி கட்டி பணம் இருப்பார்கள். ஆனால் அந்த வியாபாரத்தை தொழில் தோலை தன்னுடைய குழந்தைகளுக்கு பரம்பரைகளுக்கு பழக்க மாட்டார்கள். அவருடைய தொழில்துறையோடு வந்த பரம்பரைகள் கடனோடு கஷ்டத்தோடு வாழ்கின்ற நிலைமைகளை சமூகத்திலே பார்க்கிறோம். எனவே கண்ணியமானவர்களே, முதலாவது நாம் அந்த வசியத் அந்த 2 மூலவருடைய வசியத்தை நிறைவேற்ற வேண்டும். இன்று சமூகத்திலே சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், என்னுடைய வாப்பா இந்த கடையை எனக்கு வசியத்து பண்ணினார், இந்த வசியை செல்லும்படியாக. யாரெல்லாம் வாப்பா ஒருவர் மௌத்தாகிறார், அவருடைய சொத்திலே அனந்தரத்தை பெறுவதற்கு யாரெல்லாம் தகுதியோ அவர்களுக்கு வசிய செல்லும்படியாக. அவருக்கு மவாரி சென்ற ஒரு சொத்து அவருக்கு போகும். பாப்பா விட்டு சென்ற அனந்தர சொத்து என்று பங்கு போகும். அதுபோல வேகமாக வத்தியத்து என்பது எப்படி அவருக்கு கூடும்? எனவே யாரெல்லாம் வத்தியத்தில் பெற தகுதி உள்ளவராக இருக்கிறார்களோ, அந்த மவாரிசு பெற தகுதி உள்ளவராக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு வத்தியை செல்லும்படியாகாது. சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்தார்கள், ஒரு வார்த்தையில சொன்னார்கள், இறந்து போனவருடைய சொத்தை பங்கு வைக்கின்ற போது யாருக்கெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கிறதோ அவர்களுக்கு வத்தியை செல்லும்படியாகாது. இன்றைக்கு சமூகத்தில் அநேகமான பிரச்சனை எங்களுக்கு தெரியும், சமூகத்தில் அநேகமான பிரச்சனைகள் இருக்கின்றன. அதிலே சில பிரச்சனைகள் இந்த மவாரி சொத்து பங்கு வைப்பதில் சம்பந்தமான பிரச்சனைகள் சமூகத்தில் ஏராளம் இருக்கு. எந்த அளவு இந்த பிரச்சனை முற்றிருக்கிறது என்றால், ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரிய முகத்தை பார்த்து சொல்கிறார், என்னுடைய மனத்தில் குரணி வந்துவிடக்கூடாது, என்ன முகத்தை குரணி பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு பிரச்சனை முற்றிருக்கிறது? ஒரே தாயிய வயிற்றுக்கு இருந்த குழந்த குழந்தைகள், ஒரே மடியில பால் குடித்து வாழ்ந்தவர்கள், ஒரே வீட்டில கொஞ்சி விளையாடியவர்கள், சாதாரண அழிந்து போற சொத்துக்காக வேண்டி என்னுடைய முகத்தை பார்க்கக்கூடாது, என்னுடைய ஜனாசாவுக்கு நீ வரக்கூடாது, என்னுடைய ஜனாசாவுக்கு நீ தண்ணீர் கூட ஊற்றக்கூடாது. கனியமானவர்களே, இந்த அளவு பிரச்சனை முற்றிருக்கிறது என்றால், இந்த காலை போக்குகள் நீதிமன்றங்கள் என்று போலீஸ் ஸ்டேஷன் என்று அநேகமான பிரச்சனைகள் சென்று கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன? நாங்கள் சரிய சொல்லித்தால் சட்டத்தை பின்பற்றாது. எனவே இஸ்லாம் அல்லாஹ் தெளிவாக சொல்லி தருகிறது, எப்படி பங்கு வைக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் அல்லாஹ் சொல்லி தருகிறது. கனியமானவர்களே, யூதர்களுடைய பழக்கம் இருந்து அவர்கள் பங்கு வைப்பார்கள், ஆண்களுக்கு மட்டும்தான் பங்கு வைப்பார்கள், பெண்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். இந்துக்களுடைய பழக்கம் இருக்கிறது, மூத்த பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்து விடுவார்கள், ஏழையவர்கள் கொடுக்க மாட்டார்கள். ஜாமீய காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அவர்கள் இரண்டு விடயத்தை அடிப்படையாக வைத்தான் சொத்தை பங்கிடுவார்கள், சொத்தை கொடுப்பார்கள், இரண்டு குவாலிஃபிகேஷனை பார்ப்பார்கள். அது ஜூலியா அல் பூவம், முதலாவது ஆண்மை, இரண்டாவது சக்தி. இந்த இரண்டும் இருக்கிறதா என்று பார்த்தால் ஜாமீய காலத்திலே கொடுப்பார்கள். சொல்லலாம், வாயிலுடைய காலத்திலே ஒரு நாய் ஒரு குழந்தை எடுத்துக் கொண்டு நரிசல்லாம் வலைவசனுடைய மந்திரத்துக்கு வருகிறார். வந்து சொல்லுகிறார், அல்லாஹ்வின் தூதரே, இந்த குழந்தையுடைய தாய் மௌத்தாகி, இந்த குழந்தையுடைய வாப்பா மௌத்தாகி விட்டார், வாப்பாவுடைய சொத்து ஏராளமானது, எங்களுடைய குடும்பத்திலே இந்த மனிதர் அதை எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டார், எனவே எங்களுக்கு நீங்க நீதம் செலுத்துங்கள் என்று சொல்லல்லாஹு வலைவசனுடைய சபைக்கு இந்த பிரச்சனை வருகிறது. அருமை நாயகம் சொல்லல்லாஹு வலைவசன் அவர்கள் அந்த சொத்துக்கெல்லாம் கூட்டி எடுத்துக்கொண்டு அந்த மனிதரை கூப்பிட்டார். கூப்பிடுவதற்கு பின்னால் அவர்களே கேட்டார்கள், ஏன் ஒரு சொத்தை எடுத்தார்? அப்போது அவர் மூன்று விடயங்களை சொல்கிறார். மூன்று விடயங்களை சொல்லலா, சறுக்கவும் பரவா ஒரா தமிழும் அல்ல ஒரா சறுக்கவும் அகவா. மூணு விடயங்களை சொல்கிறார், லா சறுக்கவும் பரவா, இந்த பெண்ணுக்கு குதிரையை ஏறி சவால் செய்ய முடியாது, சுமைகளையும் கஷ்டங்களையும் தாங்குற சக்தி போதாது. ஆரம்பத்தில் செய்ய ஜாமியாக்கள் கொடுக்கின்ற அந்த தன்மை, அந்த தன்மை இந்த பெண்ணிடத்திலே இல்லை. வலா தன்கோ, எந்த விரோதிகளையும் தாக்கி பிடிக்கிற சக்தி இல்லை, அதனால் இந்த பெண்ணுக்கு பங்கு கொடுக்க இயலாம். சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான தீர்ப்பு கொடுத்து அனுப்பினார். எதை சொல்லவில்லை என்றால், இந்த சமூகத்திலே பங்கு வைக்கக்கூடிய முறைகள், யூதர்களுடைய முறை பிரகாரம் நாங்கள் பங்கு வைக்கிறோமா, அல்லது இந்துக்களின் முறை பிரகாரம் பங்கு வைக்கின்றோமா, அல்லது ஜாகிரிய காலத்திலே உள்ள முறை பிரகாரம் பங்கு வைக்கின்றோமா, அல்லது நானும் அதை சொல்லித்தரக்கூடிய எங்களுடைய பங்குகளை வைக்கின்றோமா? கனியமானவர்களே, இஸ்லாம் அழகாக தெளிவாக சொல்லித்தரும். அந்த சரியத்தை தான் நான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இன்று சில ஊர்களில் சில வளர்ந்து இருக்கும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய முதலாவது குழந்தைக்கு எல்லா சொத்தையும் வலிதி கொடுப்பார், அல்லது அதிகமாக கொடுப்பார், அல்லது முதலாவது ஆண் குழந்தை குழந்தை கொள்வார்கள் அல்லது முதலாவது பெண் குழந்தை கொள்வார்கள். இன்னும் சில இடங்களில் வழக்கம் இருக்கிறது, இறுதியாக கிடைத்த ஆண் பிள்ளைக்கு அல்லது இறுதியாக கிடைத்த பெண் பிள்ளைக்கு சொத்தை முழுவதும் எடுத்துக் கொள்வார்கள். சரி, அச்சில இதெல்லாம் அந்நியர்களுடைய அதாவது வழிகள் முறையாக வந்தது. எங்களுக்கு வழிமாற்றுவதற்கோ ஆண் அதைத்தான் நான் எங்களுக்கு பின்பற்றவும், இதை பின்பற்றினால் எங்களுக்கு பிரச்சனை வரா. கண்ணியமானவர்களே, இன்று சமூகத்திலே அதிகமான பிரச்சனை, எப்படி பணம் வந்தாலும் பரவாயில்லை, எப்படியாவது பணம் தரலாம், எப்படியாவது உலகத்தில் வாழலாம், இந்த நோக்கம் முஸ்லீம் இருக்கக்கூடாது. சொல்லலாம் அறிவுரை சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே மக்கள் ஐந்து விடயத்தை விரும்புவார்கள், ஐந்து விடயத்தை மறந்து விடுவார்கள். ஒன்று சொல்லலாம் சொன்னார்கள், துணியாக விரும்புவார்கள், ஆசிராவும் மறந்து விடுவார்கள். இந்த உலகத்திற்கானதுதான் எல்லாம், இந்த உலகத்தை அடைவது தான் அவருடைய நோக்கம். சட்டம், பதவி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாமே இந்த உலகத்துல தான். கண்ணியமானவர்களே, இரண்டு சொல்லலாம் பணத்தை விரும்புவார்கள், அந்த பணம் அந்த சொத்து அதை சொன்னால் தேவைகளுக்கு படைத்து இருக்கிறதே என்பதை மறந்து விடுவார். எப்படி வந்தது, பணம் எப்படி வந்தது, எப்படி போனது என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுவார்கள். எனவே தமக்கு வரக்கூடாது, தன்னுடைய பங்கை விடவும் அதிகமாக அந்த வாரி சொத்துக்கள் எடுத்துக் கொள்வார்கள். எனவே அதை சொன்னால் அவர்களை பதில் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடுவார்கள். தொடர்ந்து சொல்லலாம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட படைப்பினங்களை விரும்புவார்கள், படைத்தரப்பம் வந்துடுவார்கள். பார்க்கிறோமா இல்லையா, இந்த உலகத்திற்காக வேண்டி மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக சிலர் அமல் செய்கிறார்கள். நாலு பேரும் என்னை நல்லவராக பார்க்க வேண்டுமே, என்னை துறவியாளியாக பார்க்க வேண்டுமே என்பதற்காக அமைப்பு சொல்கிறார்கள். படைத்த ரப்பை மறந்து விடுகிறார்கள். இன்றைய சமூகம் கொரானை பார்த்து அளவேண்டிய சமுதாயம் பேப்பரை பார்த்து கலந்து கொண்டிருக்கிறது, மறுமையில் நடக்கக்கூடிய நிகழ்வை பார்த்து அளவேண்டிய சமுதாயம் உலகத்திலே உள்ள அந்த டிவியை கற்பனை கலைகளை நாடுகளை பார்த்து அழுது கொண்டிருக்கிறது, ஆக்ராவுக்காக அளவேண்டிய சமுதாயம் இந்த துனியாவுக்காக அழுது கொண்டிருக்கிறது. எனவே என்னுடைய நோக்கம் எங்கு செல்கிறது, எந்த அளவென்றால் கிதாபுகள் அழகா அழுதுவாங்க, ஒரு மனிதர் வலிக்கக்கூடிய கண்ணீர் இருக்குது, படைத்த ரொக்க நேற்று ஒரு மனிதன் கண்ணீர் வலிக்கிறான் என்றால் அந்த கண்ணீர் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை பரிசுத்தம். ஐன் என்பது கண், ஐன் என்பது ஊற்று, கண்ணால் அவர்களும் ஒரு ஊற்றுத்தான். அதே போல பூமியில் வரக்கூடிய தண்ணீர் இருக்கிறது ஊற்று, அதே போல உடம்பு சுத்தப்படும். கண்ணால கண்ணீர் வரணும் என்கிற ஆன்மா உள்ளம் சுத்தமா, உள்ளம் சுத்தமான உடம்பு சுத்தமாக்க அல்லாஹ் பூமியிலிருந்து தண்ணீர் தருவார். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பாவங்கள் அல்லாஹ்வுடைய அருள்களை எங்களுக்கு வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறது. எனவே அன்பான அல்லாஹ் நிலவியார்களே, சொத்து பங்குறது விடயத்திலே கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும். தொடர்ந்து செல்வதாக சொன்னார்கள், இந்த உலகத்திலே மாறா மாடியில் கட்டிடங்களை விரும்புவார்கள், ஒரு நாள் ஆறு ஏழு அடி கபூர்களை நான் இருக்கப் போகிறேன் என்பதை மறந்து விடுவார்கள். தொடர்ந்து செல்வதாக சொன்னார்கள், பாவம் செய்வதை இன்பமாக சொல்வார்கள், அந்த பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்லவராக வாழ வேண்டுமே என்ற சிந்தனை அவர்கள் உலகில் இருக்கிறார்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திற்காக வாழாமல் படைத்த ரப்புக்காக வாழ்வோம், படைத்த ரப்பை சந்தோஷப்படுத்துவதற்காக வாழ்வோம். இந்த உலகம் வந்ததுக்கு பின்னால் தான் உண்மையான வாழ்க்கை. எங்களுக்கு தெரியும் ஐந்து வகையான உலகம், முதலாவது ஆறு அழகாக இருந்தோம், அதற்கு பின்னால் தாயுடைய வயிற்றிலே ஆழம் அரசாங்க சில மாதங்கள் இருந்தோம், அதற்கு பின்னால் ஆழமும் துன்யா மூணாவது உலகம், இந்த உலகத்திலே அறுபது எழுபது எண்பது வருடங்கள் வாழப்போகிறோம், அதற்கு அடுத்ததாக ஆழங்கள் தருதா கபூருடைய வாழ்க்கை சில வருடங்கள் வாழப்போகிறோம், அதற்கு அடுத்ததாக ஆழங்கள் ஆகிறா, அதுதான் கடைசி உலகம் ஆகிறாவது உலகம். அங்குள்ள வெற்றி தான் நிரந்தர வெற்றி, அங்குள்ள தோல்வி தான் நிரந்தர தோல்வி, அங்குள்ள கஷ்டம் தான் நிரந்தர கஷ்டம். அங்கு ஒரு மனிதருக்கு துவக்கம் கிடைத்து விட்டால் அது பாக்கியம், அங்கு ஒரு மனிதருக்கு ஒரு நாட்டை வைத்து இடம் கிடைத்து விட்டாலும் அது மிகப்பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலே அந்த ஒரு நாட்டைக்காக வேண்டி எத்தனை லட்சம் பெருமதியான காணியம் விளக்க நாம தயார், எங்களுக்கு மறுமை வேண்டும் என்ற சிந்தனையோடு உலகத்திலே வாழ வேண்டும். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் யாருடைய சொத்தையும் அநியாயமான முறையை எடுத்து விடக்கூடாது. அப்படி எடுத்துவிட்டால் அது மிகப்பெரிய பாவம். மறுமையிலே மூன்று வகையான நீதிமன்றம் இருக்கிறது. மூன்று வகையான நீதிமன்றங்களிலே முதலாவது நீதிமன்றம் குஃபர் சிறுக்கு சம்பந்தப்பட்ட நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்திலே மன்னிப்பு என்ற வாயில் மூடப்பட்டிருக்கும். இரண்டாவது ஒரு நீதிமன்றம் இருக்கும் ஹுகூக்குல்லாஹ், அல்லாஹ்வுடைய கடமைகளுடைய விடயத்திலே நீதம். பொதுவே ஏனைய படைத்து அறுப்பு செய்யக்கூடிய நோன்பு, ஜகா, சதக்கா, குர்ஆன் இந்த விடயங்கள் சம்பந்தமான நீதிமன்றம் இருக்கும். இதிலும் தப்பிவிடலாம். சொல்லிருக்கிறோம், ஜகாத்து கொடுத்திருக்கிறோம், அச்சு செய்திருக்கிறோம், எல்லாத்தையும் வைத்து அல்லாஹ் இடத்துல தப்பிக்கலாம். மூன்றாவது வகையான ஒரு நீதிமன்றம் இருக்கிறது ஹுகூக்குல் இபாத், அடியாருடைய உரிமைகள் சம்பந்தப்பட்ட ஒரு நீதிமன்றம். ஒரு தகவலுடைய பொருளை நாங்கள் அனாவசியமாக எடுத்திருந்தால் அந்த தகவல் மரணையே வந்து நிற்பார். இவர் என்னுடைய காணி எடுத்தால் எனவே இவருக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டாம். எனவே ஒரு உருக்கம் செல்வதற்கு எங்களுடைய ஒரு சகோதரன் மரணையிலே தடையாக இருப்பார். கண்ணியமானவர்கள், எனவே அந்த நீதிமன்றம் மிக பயங்கரமான நீதிமன்றம். அந்த நீதிமன்றத்தில் யாரும் சிக்கிவிடக்கூடாது. முதலாவது இரண்டாவது விசாரணைகளை தாண்டி வந்த அநேகமானவர்கள் மூன்றாவது விசாரணையை சிக்கி நரகத்திலே விழுவார்கள். சொல்லுவாரு சொன்னார்கள், நரகத்திலே வீசப்படுவார்கள். எப்படி வீசப்படுவார்கள் என்பதை அனைத்து அழகாக சொல்லியிருந்தார்கள். ஒரு மனிதன் பிறருக்கு அநியாயத்தில் இருப்பார், அது மானம் சம்பந்தப்பட்ட அநியாயமாக இருக்கலாம், அல்லது பொருள் சம்பந்தப்பட்ட அநியாயமாக இருக்கலாம். என்ன அநியாயம் இருந்தால் அந்த அநியாயம் செய்யப்பட்டவனுக்கு என்ன செய்ய வேண்டும்? இவருடைய நன்மை எல்லாம் கொடுக்க வேண்டும். கொடுத்ததுக்கு பின்னால் இன்னும் சேர்வார்கள், எனக்கு இவர் ஏற்றினார், எனக்கு அடித்தார், எனக்கு அவர்கள் செய்தார், எல்லாருக்கும் இவருடைய நன்மையை கொடுத்ததுக்கு பின்னால் இன்னும் ஒருவர் வருவார், எனக்கு இவர் என்ன அநியாயம் செய்தார். கொடுத்ததற்கு நன்மை இல்லை, வந்த மனிதருடைய பாவத்தை தலையிலே சுமப்பார். பாவம் செய்யாதவர் நல்லவர், சமூகத்திலே சுதவையாளி, சொல்லக்கூடிய நான் ஒருவர், அவர் என்ன செய்வார்? என்னுடைய அநியாயம் அளித்திருந்தார், தான் செய்த நன்மை எல்லாம் புரிந்து கொடுத்து விட்டு பிறருடைய பாவங்களை எல்லாம் தன்னுடைய தலையிலே சுமந்து நரகிலே வீசப்படுவார். நாவது அந்த நிலைமை யாருக்கும் வந்துவிடக் கூடாது. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சொத்து பிரிக்கிற விஷயத்திலே கொஞ்சம் கவனப்படுங்கள். அடுத்து நடைமுறை என்கிற பிரச்சனை இருக்கிறது. அதாவது சிலர்கள் கடைகளுக்கு பேர் இருக்கின்ற போது, தொழில் புறவர்களுக்கு பேர் இருக்கின்ற போது ஆரம்பத்திலே கிடைத்த குழந்தைகளுடைய பேரை வைத்து விடுவார்கள். சமூகத்திலே கிடைக்கின்ற சில அனுபவங்களை வைத்து பேசுகிறார். கன்னிமாதவர்களே, மனிதர் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லோரும் ஆசை உள்ளவர்கள் தான். மனிதர்களை அப்படித்தான் எல்லாம் படைத்திருக்கிறான். பாவத்தை கண்டால் காயக்கூடியவர்கள் தான் படைத்தரக்கூடிய நினைவு வர வேண்டும் என்று மீள்வதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பாவத்திலே விழ போனார்கள். அதற்கு பின்னால் அவர் அதிலே இருந்து மீண்டார்கள். இறுதியிலே ஒரு வார்த்தையை சொன்னார்கள், நிச்சயமாக நசிருக்கிறே பாவத்தின் பக்கம் சாயக்கூடியதான், இல்லாமல் எனக்கு இரக்கம் காட்ட இல்லைண்டா, நானும் அந்த பாவத்தில் வந்துடுவேன். எனவே அவர் தான் தெரியவில்லை என்று மார்க்கத்தை பேசிக் கொள்ளவில்லை. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்தை எடுத்து காட்டினார். பாவத்திலிருந்து நீண்டாலும் அவர் தான் ரப்பை புகழ்ந்தார். இந்த தன்மை இருக்க வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, சிலர் மூத்த பிள்ளைகளுடைய பெயர்களை தடை செய்வார். காலப்போக்கிலே அந்த குழந்தை என்னுடைய வாப்பா என்னுடைய பெயரைத்தான் இதற்கு வைத்திருக்கிறார், எனவே இந்த கடை எனக்கு, இந்த தொழில் சாமான எனக்கு, இந்த காணி எனக்கு என்று அந்த பிள்ளை வாழாத சாத்தியத்தில் இருக்கு. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு அடி, துனியா விரும்புவார்கள், ஆசிராது வந்துடுவார்கள். சொத்து செல்வத்தை விரும்புவார்கள், அது எப்படி வந்தது, அதனுடைய மேலி எனக்கு என்பதெல்லாம் மறந்து விடுவார்கள். நாங்கள் தான் அடித்த படிக்கிற மனிதர் ஒரு மேலி கேட்கப்படும், இது பயங்கரமான கேள்வி அல்ல. ஒரு கேள்வி எங்க இந்த சொத்து வந்துச்சு, எங்க அந்த சொத்து செலவழிக்கப்பட்டது என்று கேள்வி இருக்கிறது. அந்த கேள்விக்கு பதில் கொடுக்காத வகையில் எங்களை காலை நகர்த்த முடியாது. அந்த அளவு பயங்கரமான ஒரு கேள்வி. எனவே கண்ணியமானவர்களே, எங்களை குழந்தைகளுடைய பெயரை நம்ம அப்படி வச்சா எங்களை குழந்தை எதிர்காலத்தில் வாழாடுவார். வாழாண்டதுக்கு பின்னால் எங்களுடைய குழந்தை வாழாடு என்ற காணி எடுத்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம். காலாகாலம் அந்த குழந்தை ஹராசிலே வாழ்ந்தது. அந்த குழந்தையுடைய ஒரு உண்மையிலே சரியான முறையை பிரித்து கொடுக்கப்படாத போது, அந்த குழந்தை இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது ஏதோ ஒரு வகையிலே ஹராமான பொருள் வாழ்கிறது. தாய் சாப்பிட கபுகை நிம்மதி வராது. எனவே அன்பானவர்களே, இந்த விடயத்திலே கவனப்படுங்கள். இது மிக முக்கியமான விடயம். ஏனென்றால் எங்களுக்கு சில இடத்திலே 4-5 பிள்ளைகள் இருப்பார். அந்த பிள்ளைகளுக்கிலேயே பொறாமையை விதைப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். சொல்லலாம், 54 ஒரு குழந்தை வருகிறார். ஒரு பெற்றாரும் 2 குழந்தைகளும். ஒரு பிள்ளையை அந்த மனிதர் தன்னுடைய தொடையிலே வைத்து முத்தப்படுறார். மோதலுக்கு பின்னால் அடுத்த குழந்தையை அப்படியே விட்ட போய் முத்தப்படுறார். அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கூட கண்டித்தார்கள். ஒரு குழந்தையை மடியிலே வைத்துக் கொண்டும் மறு குழந்தையை மடியிலே வைக்காமல் உத்தரவிட்டீர்களே, இதுவும் தவறு. குழந்தைகளுக்கு நீதமாக நடங்கள் என்று ஒரு உத்தரவுவராக இருந்தார். உத்தரவுகளாக அவர்கள் அழகான வழிகாட்டிலே சொல்லியிருந்தார். எனவே கனிமாளர்களே, இந்த ஒழுங்குகளை பேணிக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத போது நிச்சயமாக நாம் சமூகத்தில் மாற்றிக்கொள்ள போகிறோம். சில பெற்றார்கள் சொல்வார்கள், சில பொறுப்புதார்கள், என்னுடைய மகன் என்ன பார்த்தார், அதனால இந்த கடையை அவருக்கு எழுதி கொடுத்திருக்கிறேன். இது செல்லும்படியாக கண்ணியமானவர்கள் சில சந்தர்ப்பங்களில் வாப்பா இந்த கடையை எனக்கு எடுக்க சொன்னார், அவருக்கு வசிய செல்லும்படியாக என்றாலும் அவருக்கு எடுக்க வேண்டிய நிலைமை இருந்தால் சரியா அனுமதி கொடுப்பது எப்போ தெரியுமா? மவாரி பெறுவதற்கு அந்த வராசோர பொறுப்பை யாரெல்லாம் பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ எல்லோருடைய அன்பளிகளை தங்கள் எடுத்தால் பிரச்சனையில் எடுக்கலாம் என்று எல்லோரும் சேர்ந்து விருப்பம் கொடுத்தால் மாத்திரம்தான் அந்த கடை அல்லது அவருடைய அந்த எடுக்கக்கூடிய விரும்பக்கூடிய அந்த சொத்து அவளுக்கு ஹரலாம். அப்படி இல்லாதது ஹரா. அந்த குழந்தைய ஹராத்துல வளர்ந்தார். ஹராத்துல வளர்ந்தா எங்களை இலக்கிய நிறைவேறா பூரிக்கம் என்ற அந்த இலக்கிய நிறைவேறாது. எங்களை குழந்தைகளை ஹராத்துல வளர்க்கிறோம். எனவே கனிமாளர்களே, அப்படி யாரும் சொத்துக்கள் எடுப்பதற்கு முயல வேண்டாம். அது சரியாக சொல்லியிருந்தான விஷயம் அல்ல. எனவே சரியாக அழகான வழிகாட்டல் எங்களுக்கு எல்லா துறைகளையும் சொல்லி காட்டிருக்கிறது. அடுத்து இன்னும் சில பிரச்சனைகள் சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். அதாவது ஒரு தந்தை இருக்கிறார் அல்லது ஒரு பெரியவர் இருக்கிறார். அவர் இருக்கிறார், தன்னுடைய ஒரு மகன் தான் தொழிலை ஏற்படுத்தி பெற்றவர். எனவே என்ன செய்கிறார், அந்த மகனை தொழிலுக்கு பழக்கி அவரோடு இருக்கிறார். இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள், அவர்கள் பாபாவோடு சேர்ந்து எந்த தொழிலுக்கும் உதவியாளராக இல்லை. அவர்களை படிக்க வைத்திருக்காக இந்த கடையின் மூலமாக நிறைய செலவழித்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு ஒரு அறிவுகளுக்கு கொண்டு கொடுக்க முடியாது. அந்த கடை இருக்கு. இதுவும் கரையத்திலே செல்லும்படிதான். எனவே கண்ணியமானவர்களே, சொத்து பிரிக்கிற முறையை போவாதான் பொருட்கள். அடுத்தது சில இடங்களில் சமூகத்தில் உள்ள பிரச்சனை தான், அதாவது வாக்கா மௌத்தா போறதுக்கு பின்னால உம்மா இருப்பாங்க. உம்மாக்கு எந்த காணியை கொடுக்காம சொத்து தங்கையை கொடுக்காம வீட்டில் இருக்கக்கூடிய மகளோ அல்லது மகனோ என்ன செய்யலாம், திருமணம் பண்ணிருக்கா எல்லாவற்றையும் அவருடைய எடுத்து கொடுக்குறாங்க. இரண்டு மூணு சில சொத்துக்கள் ஒரு பகுதியை மனைவிக்கு கொடுக்குமாறு சரிய சொல்கிறீர்கள். எனவே அந்த தாயை விரட்டுகிறோம் என்றால் அநியாயமாக விரட்டுகின்றோம். அதற்கு மறுமையில் எங்களுக்கு கேள்வி இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்து இன்னும் சில நடைமுறைகளை இருக்கின்ற சில விடயங்கள் தான். என்னுடைய உமாவா அல்லது என்னுடைய வாப்பாவை நான் பார்த்தேன், அவங்க நினைவுக்காக ஒரு தாயை எடுத்துட்டாங்க, ஒரு குடத்தை எடுத்துட்டாங்க, அல்லது எனக்கு இந்த நேர்த்தியை தான் சொல்லி கொண்டு விட்டுருவாங்க. கண்ணியமானவர்கள், அப்ப இருக்க முடியாது. அதெல்லாம் மவாரத்தன் அந்த சட்டத்தில் வந்து எல்லாம் பிரிக்கப்பட வேண்டும். பிரித்ததுக்கு பின்னால் தான் உங்களுக்கு அது காத்துக்க முடியும். ஆகுமா அப்படி இல்லாவிட்டால் அது ஆகுமாக. முதலாவது என்ன செய்யணும், கடனில் தான் நிறைவேற்றப்படுவோம். ஹஜ் செய்ய வேண்டியிருந்தால் ஹஜ்ஜும் செய்யணும் பதிலாக. அதுக்கடுத்து நான் அப்பாவுடைய வசியத்துக்கு நிறைவேற்றப்படுறோம். அதற்கு அடுத்ததாக இந்த சொத்தை பங்கு இருக்கும். பங்கு வச்சதுக்கு முன்னதாக தொழில் செஞ்சு அந்த இறந்து போனவருடைய அக்கௌண்ட் அதிகக்கூடிய பணமும் இந்த கணக்கிலே வர வேண்டும். இன்று வாப்பாக்கில தகவல் மகனோட தொழில் செய்திருப்பார், அந்த மகனுக்கு மட்டும்தான் அக்கௌண்ட் அந்த ஓட்டு செல்வார். ஆனால் என்ன செய்வார், அந்த மகன் அவைகளை மறைத்து விடுவார். அப்படி மறைக்க முடியும், அப்படி மறைத்து அந்த பணத்தை எடுத்தால் அது ஹராம். இந்த மாயா குடும்பத்தை முத்துவாரா நெருப்பாளர்களுடைய உடம்பு வளர்ந்து நவுபில்லா பாதுகாப்போம். எனவே கண்ணியமானவர்களே, அப்படியாக இருக்க வேண்டாம். எனவே அதுவும் அந்த வாரி சொத்து பங்கு வைக்கின்ற போது அந்த கணக்கும் இங்கு வர வேண்டும். அடுத்து நாம் சிலருக்கு இந்த வாரி சொத்துக்களை கொடுக்காமல் இருக்கின்ற போதும் சில நேரில் அவர் ஏழ்மையை மாற்றிவிடுவார்கள். சில குழந்தைகளை நாம் நீ பாப்பாவை பார்க்கல, நீ உமாவை பார்க்கல, மருந்தத்துக்கு ஒரு குழுக்கைகள்னு சொல்லி உனக்காக நிறைய படித்ததற்கு செலவழித்து ஆனா படித்து நீ பார்க்காதன் சொல்லி சில பிள்ளைகளை சமூகத்தில் ஒதுக்குவார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஒதுக்கி அந்த பிள்ளைகளுக்கு நாம் ஒன்றுமே கொடுக்காம அந்த பிள்ளைகள் இன்னொருத்தர கையேந்திரவர்கள் நாம் விட்டு சென்றா இந்த பயங்கரமான இந்த உலகத்துல இருக்கிற பாவங்கள்ல பயங்கரமான பாவங்கள்ல ஒன்றுதான் குப்பூர். அந்த குப்பூர்ல சேர்க்கக்கூடிய ஒன்றுதான் வறுமை. தன்னுடைய எப்படியாவது போக்குவரத்துக்கு தன்னை அர்ப்பணிப்பார். அது மார்க்கமாக இருந்தாலும் பரவாயில்லை, பாவமாக இருந்தாலும் பரவாயில்லை, கேவலமாக இருந்தாலும் பரவாயில்லை. சமூகத்தில் கேவலமாகலாம், ஆனால் நான் நல்லவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் கேவலமானாலும் நான் சமூகத்தில் நல்லவராக இருக்க வேண்டும் நிலைமைக்கு சில வேலை ஏழ்மையிலே தள்ளப்படுகின்ற போது அப்படி ஆகுவார். எனவே கண்ணியமானவர்களே, இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது பகவான் அழகா சொல்லித் தருகிறது எப்படி பங்கு வைக்க வேண்டும். அந்த விவரங்களை சொல்வதற்கு நேரம் இடம் தராது, கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்திருக்கிறது. அல்லாஹ் தஆலா பரிசுத்த அனுபவம் அளித்தவரான். இங்கு பங்கு வைக்கின்ற போது இறந்து போனவர் ஒரு பெண் பிள்ளை, அதாவது ஆண் இருக்கிறார். அதே போன்று அவருக்கு பங்கு வைக்கின்ற போது ஆணும் பெண்ணும் மௌத்தான ஒருவர் இருந்தார். அந்த பங்குல ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற பங்கை போல இரண்டு பங்கு ஒரு ஆணுக்கு கொடுக்கிறது. சரிய தொழில்தான் சட்டம் பெண்களுக்கு நிறைய பொறுப்புகளை இஸ்லாம் கொடுக்கு. சிலவருக்கு பொறுப்புகளும் இருக்கு. ஒரு கோடீஸ்வர பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்மகனால் அந்த பெண்ணுடைய இறுதி விடயங்கள் கப்பன் துணியாக இருக்கலாம், எல்லா விடயங்களும் அந்த கணவன் மீது தான் கடன். செலவழிப்பது கணவன் மீது தான் கடன். உணவு வருப்பது கணவன் மீது தான் கடமை. ஐசா இருக்க போகிறாரா, அதனுடைய செலவு கணவன் மீது தான் கடமை. எனவே கண்ணியமானவர்களே, பெண்களுக்கு கரைய கொடுத்திருக்கிறது. அந்த பெண்ணை கொடுத்த போல ரெண்டு மடங்கு ஆண்கள் கொடுப்போம். ஏனென்றால் ஆண் தான் அதாவது எல்லாரும் நிர்வகிக்கக்கூடியவர். இந்த ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிக்கக்கூடிய. எனவே கண்ணியமானவர்களே, இந்த சட்டங்களை எல்லாம் அந்த இடத்துல சொல்ல முடியாது. யாருக்கு மூணு ஒன்று கொடுக்கணும், யாருக்கு நாலு ஒன்று கொடுக்கணும், யாருக்கு ஆறு ஒன்று கொடுக்கணும், யாருக்கு அரைவாசி கொடுக்கணும் என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லுவது முடியுமானவர்கள் பன்னிரெண்டாம் ஆயத்தில் இருக்கிறது. இந்த ஆயத்தை பிறகு சரித்தமாக பார்த்துக் கொள்ளுங்கள். இதற்காக ஒரு விடயத்தை சொல்லிக்கொள்வதே தயவு செய்து இந்த பயானில் இருக்கின்ற ஒரு விடயத்தை எடுத்துக் கொண்டு யாரும் அமல் செய்ய வேண்டாம். அது யூதருடைய பழக்கம். முழுமையாக ஒரு விடயத்தை தெளிவெடுப்பதற்கு பின்னால் அமல் செய்யுங்கள். எனவே உலமாக்கள் மாத்தாவில் நிறைய பேர் இந்த ஊரில் இருக்கிறார்கள். அணி அவர்களுடைய பசுவாக்களை அவர்களுக்குரிய அந்த தெளிவுகளை நீங்கள் தெரிவிக்கலாம். எனவே யாருடைய சொத்தையும் அநியாயமாக எடுக்க வேண்டாம். நிச்சயமா அது அநியாயம் என்றால் சகராசிரியர் சந்தர்ப்பத்திலே மனிதன் கேட்கின்ற மிகப்பெரிய ஒரு அவகாசம். எதை கேட்கிறார் என்றால் இருக்கின்ற சொத்தை பொறுத்து விட்டு வரத்தான் அனைவரும் கேட்பார். அதே அப்புறம் ஆண்டு சொல்கிறார்
அனுப்பு.
அப்படி அனுப்பி நான் என்ன செய்வதையுமா, இருக்கிறத சதக்கா கொடுத்துட்டு வருவேன், இருக்கிறத கொடுத்துட்டு போக எனக்கு அனுப்பியா அல்லாஹ். எனவே கண்ணியமானவர்களே, மக்களவர்கள் நாம் எடுத்திருந்தா சக்கராத்தில் அவகாசம் கேட்போம், அந்த அவகாசம் யாருக்கும் கொடுக்கப்படாது. எனவே கண்ணியமானவர்களே, வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா இந்த மவாரிசுடைய சட்ட திட்டங்களை திருவாரங்களிலே பேணி நடக்கக்கூடிய கூட்டத்திலே என்னையும் உங்களை கபூல் செய்து கொள்வானாக. யா அல்லாஹ், சமூகத்திலே இது சம்பந்தமான பாவங்கள் நடந்திருந்தால் மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பிறருடைய சொத்துக்கள் எங்களுக்கு வராமல் எங்களை பாதுகாத்துடுவாயாக. யா அல்லாஹ், முழுக்க முழுக்க ஹலாலால் வளர்ந்த உடம்பாக எங்களை உடம்புகளை கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ், சக்கராத்திலே சந்தர்ப்பத்திலே களிமாவை நோக்கி பார்த்துடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பின்னால் எங்கள் குழந்தைகள் தலைமையிலிருந்து ஹலாலான வாழக்கூடிய குழந்தைகளை ஆசிடுவாயா.